2020 ஆண்டு ஆகஸ்ட் மாத தென்றல் இதழில் அரவிந்த் எழுதியுள்ள உமாச்சந்திரன் அவர்களை பற்றிய கட்டுரை எழுத்தாளர் பகுதியில் இடம்பெறுகின்றது. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மினுக்கும் தழுக்கும் குலுக்கும் அறியாத அவருக்கு அவசியம் இராத பழைய இலக்கிய மரபைச் சேர்ந்தவர் உமாச்சந்திரன். அவருக்கு மத்தாப்பு போட தெரியாது, பட்டாசு வேலைகளை அறியார். ஆனாலும் அவருடைய படைப்புகள் முற்றிலும் புதுமை நிரம்பியவை. இப்படி மதிப்பிட்டிருப்பவர் எழுத்தாளர் மீபா சோமசுந்தரம். சோமு மட்டுமல்ல, சீசு செல்லப்பா, ஜெயகாந்தன், மணியன், மாயாவி என பலரது அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமானவர் உமாச்சந்திரன். 1914 ஆகஸ்ட் 14 அன்று ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் பூர்ண கிருபேஸ்வர ஐயர் உமா பார்வதி இணையருக்கு மகனாக பிறந்தார். இயற்பெயர் ராமச்சந்திரன். திருநெல்வேலியில் உள்ள முன்னீர் பள்ளம் இவர்களது பூர்வீக ஊர். அவ்வூர் ஆலயத்தில் உறையும் பூர்ண கிருபேஸ்வரர் இவர்கள் குடும்பத்தின் குலதெய்வம். அதனால் இறைவனின் நினைவாக பூர்ணம் என்பதை அடைமொழியாக கொண்டே குடும்பத்து ஆண்கள் யாவரும் அழைக்கப்பட்டனர். ராமச்சந்திரன் பூர்ணம் ராமச்சந்திரன் ஆனார். கலைத்துறையிலும் எழுத்து மற்றும் மொழிபெயர்ப்பு துறையிலும் புகழ்பெற்ற பூர்ணம் விஸ்வநாதன், பூர்ணம் சோமசுந்தரம், பூர்ணம் பாலகிருஷ்ணன் மூவரும் இவரது சகோதரர்கள். பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர் கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்தார். அக்காலம் சுதந்திர போராட்டம் தீவிரமாக பரவியிருந்த காலம். தந்தை பூர்ண கிருபேஸ்வரர் தென்காசியில் தாலுகா அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். சுதந்திர போராட்டத்தின் தாக்கத்தால் அவ்வேலையை உதறிவிட்டு விடுதலை போரில் ஈடுபட்டார். பின் சட்டம் படித்து வழக்குரைஞராக பணியாற்றினார். தந்தை வழி சுதந்திர தாகம் ராமச்சந்திரன் உள்ளத்திலும் சுழற்பிடத் தொடங்கியது. காந்திய கொள்கைகள் இவரை ஈர்த்தன. கதராடை அணிய துவங்கியதுடன் கதர் விற்பனை, காந்திய கொள்கை விளக்கம், மக்களிடையே சுதந்திர உணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளில் ஈடுபட்டார். கிராமம் தோறும் சென்று விடுதலை உணர்ச்சியை தூண்டினார். பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார். இன்டர்மீடியட் முடித்ததும் மேற்கொண்டு கற்க விரும்பினார். குடும்பச் சூழல் இடம் தரவில்லை. பணிக்கு செல்ல வேண்டியதாயிற்று. கிடைத்த ஆசிரியர் பணியை ஏற்றுக்கொண்டார். வாசிப்பார்வம் கொண்டிருந்த ராமச்சந்திரன் தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் தேர்ந்தவர். ஓய்வு நேரத்தை வாசிப்பதில் செலவிட்டார். வாசிக்க வாசிக்க எழுத்தின் சூட்சுமம் பிடிபட்டது. முதல் சிறுகதை சொர்ணத்தேவன் 1937 வெளியானது. தொடர்ந்து இதழ்களுக்கு எழுதினார். தாய் மீது கொண்ட அன்பால் தாயின் பெயருடன் தன் பெயரை இணைத்து கொண்டு உமாச்சந்திரன் என்ற புனைப்பெயரில் எழுத ஆரம்பித்தார். இவரது எழுத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அஜந்தா, காதம்பரி, பாரிஜாதம், கல்கி, ஆனந்த விகடன் என பல இதழ்கள் இவரது சிறுகதைகளை வெளியிட்டன. இக்காலகட்டத்தில் வானொலி நிலையத்தில் பணியாற்றும் வாய்ப்பு வந்தது. அதனை ஏற்றுக்கொண்டார். தில்லியில் சில காலம் பணியாற்றினார். பின்னர் திருச்சிக்கும் அடுத்து சென்னைக்கும் பணியிட மாற்றங்கள் ஆயின. கமலா அம்மையாருடன் திருமணமும் நிகழ்ந்தது. இந்த மாற்றங்கள் இவருக்கு வரமாக அமைந்தன. நிகழ்ச்சி அமைப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், வர்ணனையாளர், ஒருங்கிணைப்பாளர், தயாரிப்பாளர் என வானொலியில் பல தரப்பட்ட பணிகளை மேற்கொண்டார். அரசின் 5 ஆண்டு திட்டங்கள் பற்றிய செய்திகளையும் விளக்கங்களையும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். குறிப்பாக வானொலி நாடகங்களின் வளர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் வித்திட்டவர்களில் முக்கியமானவராக உமாச்சந்திரனை சொல்லலாம். 25க்கும் மேற்பட்ட வானொலி நாடகங்கள் இவர் படைத்துள்ளார் என்றாலும் உமாச்சந்திரன் என்றாலே உடனே நினைவுக்கு வருவது முள்ளும் மலரும் தொடர்கதைதான். வானொலியில் பணியாற்றிய காலத்தில் குந்தா அணை திட்டம் பற்றிய ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க உமாச்சந்திரன் அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு சென்று தங்கி மலைவாழ் மக்களுடன் பழகி அவர்கள் வாழ்க்கையை அவதானித்து அவற்றோடு தனது கற்பனை திறனையும் சேர்த்து உருவாக்கிய படைப்பு முள்ளும் மலரும். இது கல்கி வெள்ளி விழா பரிசு திட்டத்தில் முதல் பரிசு 10,000 ரூபாய் பெற்றது. தமிழ் இலக்கிய உலகில் அதுவரை எந்த நாவலுக்கும் இத்தனை பெரிய தொகை பரிசாக வழங்கப்பட்டதில்லை. ஆகஸ்ட் 7, 1966 அன்று கல்கி வெள்ளி விழா இதழில் ஆரம்பித்த இந்த தொடர் 36 வாரங்கள் வெளியாகி ஏப்ரல் மே 1967 இதழோடு நிறைவுற்றது. இப்படைப்பு உமாச்சந்திரனுக்கு நிலைத்த புகழை தேடிக் கொடுத்தது. காளியண்ணனும் வள்ளியும் அக்காலத்து வாசகர்களின் மறக்க முடியாத பாத்திரங்கள் ஆகினர். இது பின்னர் மகேந்திரன் இயக்கத்தில் ரஜினி, ஷோபா, சரத்பாபு நடிக்க இதே பெயரில் திரைப்படமாகவும் வெற்றி பெற்றது. பின்னர் ஹிந்தியிலும் தயாரிக்கப்பட்டு வெளியானது. முள்ளும் மலரும் தொடர் உருவான விதம் பற்றி கீழ்கண்டவாறு நினைவு கூறுகிறார் உமாச்சந்திரனின் மகனான மேனாள் IPS அதிகாரி பூர்ணம் நட்ராஜ். என் அப்பா உமாச்சந்திரன் என்று பெயரில் எழுதினார். அகில இந்திய வானொலியில் பணியாற்றினார். பேச்சிலும் எழுத்திலும் எப்போதும் கண்ணியத்தை பின்பற்றியவர். கட்டுப்பாடான எழுத்து என்பது அவர் எப்போதும் வலியுறுத்திய விஷயம். எழுத நினைத்தால் சமயங்களில் வீட்டில் அதற்கான சூழல் இருக்காது, அதற்காக விடியற் காலையிலேயே எழுந்து வேலை நேரத்துக்கு முன்னதாகவே அலுவலகம் சென்று அங்கே அமர்ந்து எழுதுவார். எழுத்தை அவர் மிகுந்த அர்ப்பணிப்போடு தவம் போல செய்வார். தான் செல்லும் இடங்களை சந்திக்கும் நபர்களை விஷயங்களை குறிப்பு எடுத்து வைப்பார். அது அவருக்கு எழுத மிக உதவியாக இருக்கும். இப்படி நிறைய நோட்ஸ் என்னிடம் இருக்கிறது. அப்பா ஒரு சமயம் சென்னை வானொலியில் 5 ஆண்டு திட்ட விளம்பரத்துக்கு பொறுப்பேற்றியிருந்தார். அப்போது நீலகிரி மாவட்டத்தில் குந்தா அணைக்கட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு 1 மாதத்திற்கு மேல் தங்கியிருந்தார். விஞ்சில் எல்லாம் சென்று பலரை சந்தித்து உரையாடினார், பேட்டி எடுத்தார். அப்போதுதான் முள்ளும் மலரும் கதை கரு உருவானது. திரும்பி வந்ததும் அதை எழுதி கல்கிக்கு அனுப்பினார். கல்கி வெள்ளி விழா போட்டியில் அந்த நாவல் முதல் பரிசு பெற்றது. மூதறிஞர் ராஜாஜி அந்த பரிசை கொடுத்தார். பார்க்க தென்றல், 2013 மே 1 இதழ். உமாச்சந்திரன் தன் படைப்புகளில் மனித மனதிற்கு நெருக்கமான கதாபாத்திரங்களை உருவாக்கி உழவு விடுவதில் தேர்ந்தவர். அவரது வாழ்க்கை அனுபவமும் கண்ட காட்சிகளும் வானொலி பணி காரணமாக மேற்கொண்ட சுற்றுப்பயணங்களும் அறிந்த விஷயங்களும் அதற்கு காரணமாக அமைந்தன. கதைகளுக்கு தேவையற்ற வளவள வர்ணனைகள் ஏதும் இல்லாமல் இயல்பாக கதைகளை நகர்த்தி செல்வதில் வல்லவராக இருந்தார். பாத்திரங்களின் உணர்ச்சிகளை திறம்பட பிடித்து காட்டுவதாகட்டும், சமூக அவலங்களை கேள்விக்குள்ளாக்குவதாகட்டும், சமரசமேதும் இல்லாமல் தனக்கென தனித்ததோர் முத்திரையை பதித்திருக்கிறார். அரசுகளின் மெத்தன போக்கு, அதிகாரிகளின் அக்கறையின்மை, ஊழியர்களின் அலட்சியம் போன்ற பல விஷயங்களை தனது கதைகளில் மனதில் தைக்கும்படி காட்சிப்படுத்தியுள்ளார். இவரது சிறுகதைகள் பலவும் மிக சிறப்பானவை. காயமுற்ற புறாவை ஒருவன் எடுத்து வளர்க்க அது அவன் மீது காட்டிய அன்பையும் நன்றியையும் இராணுவத்தின் பின்னணியில் உருக்கமாக காட்சிப்படுத்தியுள்ளார். மாடப்புறா என்னும் சிறுகதையில் குழந்தையின் இறப்பால் வாடிய நண்பரின் குடும்பத்தினரை கண்டு வருந்திய ஒருவர் ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல அந்த அவரது ஆறுதல் வார்த்தைகளாலே நாளடைவில் அந்த துயரம் எப்படி மறைந்தது, குடும்பம் எப்படி மீண்டது, வாடிய மலர் எப்படி மீண்டும் மலர்ந்தது, வாடாமலர் ஆனது என்பதை சுட்டும் கதை வாடிய மலர். நட்பின் மகத்துவத்தை பேசும் பாலைவனத்தில் இரவு. எதிர்ப்படி முகாமைச் சேர்ந்த வீரராக இருந்தாலும் போரில் அடிபட்டு காயமுற்று இருப்பவருக்கு உதவப்போய் எதிரிகளால் தன் இன்னுயிரை துறக்கும் பாலைவன நிழலில் என்று பல கதைகள் மிகச் சிறப்பானவை, உயிரோட்டம் மிக்கவை. பூட்டிய கதவு போன்ற சில கதைகளும் அவற்றின் முடிவும் உள்ளத்தை உருக்குவன. இந்தியிலும் சில சிறுகதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 100 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் உமாச்சந்திரன். புகையும் பொறியும், விண்ணாசை, திரும்பவில்லை போன்றவை இவரது சிறுகதை தொகுப்புகள். கிட்டத்தட்ட 20 எழுதியிருக்கிறார். வாழ்வுக்கு ஒரு தாரகை, ஒன்றிய உள்ளங்கள், பாசவியூகம், பொழுது புலர்ந்தது, காயக்கல்பம், புகையும் பொறியும், அன்பு சூழல், அன்புள்ள அஜிதா, ஆகாயம் பூமி, உள்ளும் மலரும், பெண்ணுக்கு நீதி, வேர்பலா, முழுநிலா, ஒன்றிய உள்ளங்கள், திரும்ப வழியில்லை, சக்கரவியூகம், பண்பின் சிகரம், அனிச்சமலர், இதய கீதம் போன்றவை இவரது குறிப்பிடத்தகுந்த நாவல்களாகும். பொழுது புலர்ந்தது பத்திரிகைகளில் தொடராக வெளியாகாமல் நேரடியாக புத்தகமாக வெளிவந்த சிறப்பை உடையது. காயக்கல்பம், முழுநிலா, வாழ்வே வா போன்றவை பெண்ணிய சிந்தனைகளை மையப்படுத்தி எழுதப்பட்ட நாவல்கள். முழுநிலா நாவலில் தனது தந்தைக்கு 2வது மனைவியாக அமையும் தனது சித்தி மூலம் பிறக்கும் தனது தம்பியையே தனது மகனாக வளர்க்கும் சூழல் அமைகிறது. கதையின் நாயகி மஞ்சுளாவிற்கு திருமணமாகி காதல் கணவனுடன் வசிக்கும் அவள் ஏனெந்த நிலைக்கு தள்ளப்பட்டாள், என்ன காரணம், அதனை அவள் எப்படி எதிர்கொள்கிறாள், அவள் கணவரின் மனநிலை என்ன என்பதையெல்லாம் சிறப்பான பாத்திர படைப்புகள் மூலம் வாசகர்களின் உள்ளத்தில் நிலைபெறும் நாவலாக்கியிருக்கிறார் உமாச்சந்திரன். குறுநாவல், கட்டுரைகள், நாடகங்கள் என்று நிறைய எழுதியிருக்கிறார். வானொலியில் சங்கமித்த இதயங்கள் என்பது இவரது கட்டுரை தொகுப்பு. விஷ பரீட்சை, பரிகாரம், கலாவின் கல்யாணம், மன்னித்தாளா, உரிமைக்கு ஒருத்தி, குமாரி காவு போன்றவை குறுநாவல்கள். உமாச்சந்திரன் நேபாளத்துக்கு சென்றிருந்த போது அங்கு கண்ட கேட்ட விஷயங்களை தொகுத்து ஒரு நாவலாக எழுதினார். குமாரி காவு என்னும் அந்நாவல் மாலிமதி இதழில் வெளியானது. அக்காலத்தில் வாசகர் கவனத்தை ஈர்த்த நாவல்களில் இதுவும் ஒன்றாகும். மனமாளிகை இவரது குறிப்பிடத்தகுந்த நாடகங்களில் ஒன்று. காதம்பரி போன்ற இதழ்களிலும் சகதர்மினி, பெற்ற மனம், அவன் வஞ்சம் போன்ற பல நாடகங்களை எழுதியிருக்கிறார். உமாச்சந்திரன் பல தமிழ் திரைப்படங்களுக்கு கதை ஆலோசகராகவும் வசனம் எழுதுபவராகவும் பங்களித்திருக்கிறார். தாய் உள்ளம் படத்திற்கு எஸ்டி சுந்தரத்துடன் இணைந்து கதை வசனம் எழுதியுள்ளார். மனப்போல் மாங்கல்யம் படத்தின் கதை உமாச்சந்திரன் எழுதியது. கணவனே கண்கண்ட தெய்வம் படத்திற்கும் கே வி சீனிவாசன், வி சதாசிவ பிரம்மம் ஆகியோருடன் இணைந்து வசனம் எழுதியிருக்கிறார். முகலே ஆசம் தமிழில் அக்பர் என்ற பெயரில் டப்பிங் ஆகி வெளியான போது அதற்கு வசனம் எழுதினார் உமாச்சந்திரன். அண்ணா காமராஜர் மறைந்த போது இறுதி ஊர்வலங்களை மனமுருக நேர்முக வர்ணனை செய்தது இவரே. தமிழ், ஆங்கிலம், ஜெர்மன், சம்ஸ்கிருதம், ஹிந்தி என பல மொழிகள் அறிந்த இவர் அகில இந்திய வானொலியில் 34 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றார். ஒழுக்கம், நேர்மை, எளிமை, அன்பு, இரக்கம் இவற்றையே தனது வாழ்நெறியாக கொண்டவர் உமாச்சந்திரன். தன் மகவுகளையும் அவ்வாறே வளர்த்தார். பூர்ணிமா, பாரதி என இரு மகள்களுடனும் நட்ராஜ், கிஷோர் என இரு மகன்களுடனும் நிறைவாழ்வு வாழ்ந்தவர் ஏப்ரல் 11 1994 காலமானார். இவரது படைப்புகளை மீள்பிரசனம் செய்து தற்கால வாசகர்களும் இவரை நன்கறிய செய்வது அவசியம். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.